அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 17 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதி, காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் நலம் விசாரித்தது குறித்த செய்தி.
Yes, I met him. I said hello to him and he's doing well. Hopefully he'll be out soon.
கருணாநிதி பார்க்க சென்ற மதிமுக பொதுச் செயலரின் வாகனத்தை திமுகவினர் தாக்கியது குறித்த செய்தி. சசிகலாவை அதிமுக பொதுச் செயலராக கட்சி விதிகள் திருத்தப்படும் என செய்தி தொடர்பாளர் பொன்னையன் பேட்டி.
எந்த ஒரு விதியை பொதுக்குழுவும் செயற்குழுவும் கொண்டு வந்துள்ளதோ அந்த விதியை விரிவாக்கவும் தளர்த்தவும் சுருக்கவும் அந்த பொதுக்குழுவுக்கும் செயற்குழுக்கும் அதிகாரம் உண்டு.
மற்றும் இலங்கை செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி மற்றும் பிரமீலா கிருஷ்ணன்.
அமெரிக்காவின் ஆளில்ல நீர்மூழ்கி ஆய்வு வாகனத்தை சீனா கைப்பற்றிய விவகாரத்தில் கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் சீனா கடல் எல்லைப் பகுதிக்கு அருகே அமெரிக்கா தனது கண்காணிப்பு நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சீனா தெரிவித்துள்ளது. பிலிப்பீன்ஸ் கடற்கரைக்கு அப்பால் சீன கடற்படை கப்பல் ஒன்று ஆளில்ல நீர்மூழ்கி ஆய்வு வாகனத்தை கைப்பற்றியதை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. சர்வதேச கடற்பகுதியிலிருந்து ஆளில்லா நீர்மூழ்கி ஆய்வு வாகனத்தை எடுத்ததன் மூலம் சீனா முன் எப்போதும் இல்லாத நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார்.
கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள அலப்போவில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களை மீண்டும் வெளியேற்றும் பணி தொடங்கும் என்றும் தாங்கள் வெளியேற அனுமதிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மக்கள் உள்ளனர் என்று கூறப்படுகிறது. காத்திருக்கும் மக்களில் காயமடைந்த பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள் மற்றும் காயமடைந்துள்ளவர்கள் பலர் இருப்பதாக உதவி பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் உலக சுகாதார அமைப்பு அதிகாரி எலிசபெத் ஹாஃப் பெருமளவில் பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் 5 வயதிற்கும் குறைந்த குழந்தைகள் பலர் வெளியேற்றப்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார்.
There are still high numbers of women and infants, children under 5.
உரை பணியில் தவிக்கும் அவர்கள் தொடர்ந்து அச்சத்தில் இருக்கின்றனர்.
துருக்கியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் ஒன்றிற்கு அந்நாட்டு அதிபர் எர்துவான் குர்திஷ் தீவிரவாதிகளை குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தாக்குதலில் 13 படையினர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். உள்ளூர் சந்தை ஒன்றை சுற்றி பார்க்க அனுமதிக்கப்பட்டிருந்த படையினரை சுமந்து சென்ற பேருந்தை இந்த குண்டுவெடிப்பு கடுமையாக சேதப்படுத்தியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடத்தப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதலில் 44 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு குர்திஷ் தீவிரவாதிகள் பொறுப்பேற்றிருந்தனர். இந்த சம்பவம் நடைபெற்று 1 வாரம் கழித்து இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது.
பப்வா நியூ கினியில் பெரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. 7.9 என்ற அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கிழக்கு கடற்கரை பகுதியில் பெரிய அளவில் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. சுனாமி எச்சரிக்கையை கேட்ட பல மக்கள் உயரமான இடங்களுக்கு சென்றுவிட்டனர். சிறிதளவு அலைகள் இருந்தபோதும் உள்ளூர் பகுதிகளில் ஆபத்தான நிலை குறித்த அச்சம் தற்போது குறைந்துள்ளது.
ஊடகங்களின் செய்தி வெளியீட்டை கட்டுப்படுத்தும் விதிமுறைகள் தொடர்பாக அதிருப்தி தெரிவித்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக போலந்து தலைநகர் வார்சாவில் நாடாளுமன்ற கட்டடத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டுள்ளனர். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் போராட்டம் வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பை தாமதமாக்கியது. பின்னர் அது முக்கிய நாடாளுமன்ற அறைக்கு வெளியே நடத்தப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு வரை 100 கணக்கான காவல்துறையினர் போராட்டக்காரர்களை சுற்றி வளைத்திருந்தனர். நாடாளுமன்ற கட்டடத்தில் முதல் முறையாக காவல்துறையினரை பார்க்கிறேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மிக்கேல் ஸ்டெரியா தன்னுடைய ட்விட்டர் பதிவில் கூறியிருக்கிறார்.
மாலியின் முன்னாள் அதிபர் அமாடு டுமானி டூரி மீதான தேச துரோக குற்றச்சாட்டுகளை அந்நாட்டு நாடாளுமன்றம் கைவிட்டுள்ளது. ADD என்று பரவலாக அறியப்பட்ட டூரி 2012 நடைபெற்ற புரட்சியில் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டார். நாட்டின் வடக்கே இருந்த போராளிகளை தோற்கடிக்க அதிபராக இருந்த டூரி ராணுவத்திற்கு வழிவிடாதது குறிப்பிடத்தக்கது.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். நுரையீரல் தொற்று காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி 2 தினங்களுக்கு முன்பு மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல்காந்தி, அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் நேரில் சென்று அவரிடம் நலம் விசாரித்தனர். அதே நேரத்தில் கருணாநிதியை பார்க்க சென்ற மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் வாகனம் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதால் அவர் திரும்பிச் சென்றார். இதுகுறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியை நலம் விசாரிப்பதற்காக வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு திமுக தொண்டர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் திரும்பிச் சென்றார். அவர் வந்த கார் மீது செருப்புகளும் வீசப்பட்டன. ஏழை முக்கால் மணி அளவில் வைகோ கருணாநிதியை பார்ப்பதற்காக அவர் சேர்க்கப்பட்டிருக்கும் காவிரி மருத்துவமனைக்கு வந்தார். ஆனால் அங்கு கூடியிருந்த திமுக தொண்டர்கள் மருத்துவமனையின் வாயிலை மறைத்து வைகோவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் வைகோவுடன் வந்த தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் மோதும் சூழலும் ஏற்பட்டது. இதையடுத்து தான் திரும்பிச் செல்வதாக கூறிய வைகோ காரில் அமர்ந்த பிறகு அவர் கார் மீது செருப்புகள் வீசப்பட்டன. கற்களையும் மரக்கட்டைகளையும் கூட அவரது வாகனங்களின் மீது திமுக தொண்டர்கள் வீசினர். இதையடுத்து அவரது வாகன தொகுதி மருத்துவமனையிலிருந்து திரும்பிச் சென்றது. அப்போது மிகச்சிறிய அளவிலேயே காவல்துறையினர் அங்கு இருந்தனர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவின் செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவனும் திமுக எம்பி திருச்சி சிவாவும் நடந்த சம்பவங்களுக்கு வருத்தம் தெரிவித்தனர்.
உடல் நலம் கொண்டிருக்கும் தலைவரை பார்க்க அரசியல் கருத்து மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் வரும்பொழுது அவர்களை பார்க்க அனுமதிப்பதுதான் முறையான செயலாக இருக்கும். நம்முடைய தோழர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்ட அந்த செயலுக்காக தலைமைக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வருத்தம் தெரிவித்துள்ளோம்.
இதற்கு பிறகு ஊடகம் ஒன்றிடம் பேசிய மதிமுகவின் தலைவர்களில் ஒருவரான மல்லை சத்யா, இது திட்டமிட்ட தாக்குதல் என்றும் திமுகவின் வருத்தத்தை ஏற்க முடியாது என்றும் கூறியுள்ளார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளார். இதற்கிடையில் இன்று காலையில் கருணாநிதியை காங்கிரஸ் கட்சியின் துணைத்தலைவர் ராகுல்காந்தி, அதிமுகவைச் சேர்ந்த மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் நேரில் நலம் விசாரித்தனர். இன்று காலை 11:30 மணியளவில் கருணாநிதி சிகிச்சை பெற்று வரும் காவிரி மருத்துவமனைக்கு வந்த ராகுல்காந்தி அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். ராகுல்காந்தி வந்து சென்ற சில மணி நேரத்திற்கு பிறகு அதிமுக எம்பி தம்பிதுரை, தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோரும் காவிரி மருத்துவமனைக்கு நேரில் வந்து நலம் விசாரித்தனர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை,
உடனே விசாரித்தோம், அவர் நலமுக இருப்பதாக சொன்னார்கள். இது மகிழ்ச்சியான செய்தி தான். விரைவில் அவர் குணமடைந்து வீட்டுக்கு திரும்புவார் என்ற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நலமுடன் வாழ்த்த எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்
என்று கூறினார். ஜெயலலிதா உடல் நலமின்றி அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது திமுக தலைவர்கள் அவரை சென்று நலம் விசாரித்தனர். ஆனால் கடந்த முறை கருணாநிதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த போது அதிமுகவின் சார்பில் யாரும் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கவில்லை. இந்நிலையில் அதிமுக தலைவர்களின் இந்த வருகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. தமிழகத்தில் அரசியல் நாகரிகம் மாறி வருவதன் அடையாளமாகவும் குறிப்பிடப்பட்டது.
முரளிதரன், ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து அவரது தோழி சசிகலாவை அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கட்சிக்கு தலைமையேற்கும் தகுதி சசிகலாவுக்கு இருக்கிறதா என்று அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் பொன்னையனிடம் கேட்டேன்.
அம்மாவினுடைய உடன்பிறவாத சகோதரியான திருமதி சசிகலா அம்மா, சின்னம்மா என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற திருமதி சசிகலா அம்மா அவர்கள்தான் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று வற்புறுத்தி தீர்மானம் போட்டு இருக்கிறார்கள், வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் சின்னம்மா அவர்கள் இன்னும் சம்மதம் தெரிவிக்கவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள். சம்மதிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவர் சம்மதம் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.
ஒரு தோழியாக இருந்ததாலேயே பொதுச் செயலாளர் ஆவதற்கான தகுதி இருப்பதாக நினைக்கிறீர்கள்? அவருக்கு அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியாக அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கிறது?
மட்டும் இருக்கவில்லை, அவர் ஒரு அரசியல் ஆலோசகராக அம்மாவுக்கு இருந்தார். அவருக்கு அளப்பரிய அரசியல் தகுதி உண்டு. மாநில அரசியலை பற்றி கரைத்து கொடுத்தவர், ஆல் இண்டியா அரசியலை பற்றி தெரிந்தவர், அகில உலக அரசியலையும் தெரிந்த ஒரு ஞானம் படைத்த அரசியல்வாதி அவர்கள்.
ஆனால் ஆலோசகராக செயல்பட்டதாலேயே நிர்வாக ரீதியான அனுபவத்தை பெற்றுவிட்டார், அவர் ஆள்வதற்கு கட்சியை வழிநடத்துவதற்கு தகுதி பெற்றுவிட்டார் என்று எப்படி சொல்ல முடியும்?
இந்த கட்சியை கட்சியை நிர்வாக ரீதியாக நடத்துவதை 12 ஆண்டுகளாக சின்னம்மா திருமதி சசிகலா அம்மா தான். ஒரு அமைப்பு செயலாளரை போல பெஸ்ட் ஆர்கனைஸ் என்ற முறையிலே கட்சியினுடைய தேர்தல்களை முன்னின்று வழி நடத்தினார். அதே போல ஒரு எம்எல்ஏ தேர்வாக இருந்தாலும் சரி, எம்பி தேர்வாக இருந்தாலும் சரி, அந்த தேர்வை நடத்துவது, எல்லோருடமும் பேட்டி காண்பது, அவர்களை பற்றி விசாரிப்பது என்ற பல்வேறு நடைமுறை இயக்க பணிகளை செய்தவர் அவர்தான் என்பது, அம்மாவுக்காக செய்தவர் அவர்தான் என்பது தமிழகத்து மக்களுக்கு தெரியும், நாட்டுக்கு தெரியும்.
அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படி ஒருவர் தொடர்ந்து 5 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும். சசிகலா அவர்கள் அவ்வாறு 5 ஆண்டுகள் உறுப்பினராக இல்லாத நிலையில் அவர் பொதுச் செயலாளர் ஆக முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் என்ற முறையில் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்?
அது தவறு. காரணம், 5 ஆண்டு காலம் ஒருவர் தொடர்ந்து உறுப்பினராக இருந்தால்தான் பொறுப்புக்கு வர முடியும் என்பது பொதுக்குழுவும் செயற்குழுவும் கொண்டு வந்திருக்கின்ற விதி. எந்த ஒரு விதியை பொதுக்குழுவும் செயற்குழுவும் கொண்டு வந்துள்ளதோ அந்த விதியை விரிவாக்கவும் தளர்த்தவும் சுருக்கவும் அந்த பொதுக்குழுவுக்கும் செயற்குழுக்கும் அதிகாரம் உண்டு. பொதுக்குழுவும் செயற்குழுவும் அந்த விதியை தளர்த்தி சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக சட்ட ரீதியாக ஆக்கலாம்.
சசிகலா அவர்களுக்காக கட்சியினுடைய விதிகள் திருத்தப்படுகிறது இல்லையா?
அதில் தவறு ஒன்றுமே இல்லை. திறமை மிக்க ஒருவர் தலைமை தாங்கி 1.5 கோடிக்கு மேல் உறுப்பினர்களை கொண்ட இந்த இயக்கத்தை காக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளராக வருவதற்கு விதியை தளர்த்துவதில் குறையொன்றுமில்லை.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக ரகசியம் காக்கப்படுகிறது என்று பல்வேறு தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன.
வழிநடத்தக்கூடிய தகுதி விடத்தை சின்னம்மாவுக்கு தொய்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு எதிர்கட்சிகள் பரப்புகிற பொய் குற்றச்சாட்டு வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் மூலமாக, அதில் உண்மை இல்லை. அம்மாவை கண்காணித்தது அப்போலோ மருத்துவமனை. அம்மா அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த வார்டுக்குள் திருமதி சசிகலா அம்மா கூட அங்கு உள்ளே சென்று எதையும் பார்க்கவில்லை. மருத்துவர் குழு கண்காணித்தார்கள், லங் இன்ஃபெக்ஷனை சரி குணப்படுத்தினார்கள். ஆனால் இறுதியிலே அவர்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டது. 35 ஆண்டுகளுக்கு மேலாக டயபெட்டிக்ஸ் பிரச்சனையில் இருந்த அம்மாவுக்கு கார்டியாக் அரெஸ்ட் என்பது, அதாவது எண்டோத்தொலியம் என்று சொல்லக்கூடிய இரத்த குழாயினுடைய உச்ச ஒரு தளர்ச்சியின் காரணமாக அப்படிப்பட்ட பிரச்சனை எப்போது வேண்டும் என்றாலும் திடீரென்று கூட வர வாய்ப்புண்டு என்று மருத்துவர்கள் சொல்லுகிற அந்த நிலை ஏற்பட்டு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு விட்டது. இதுதான் நடந்த உண்மை.
மறைந்த முதலமைச்சர் அவர்களின் சொத்துக்கள் யாருக்கு சொந்தமாகும், அவரது உயிரில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று கேள்விகள் எழுப்பப்படும் நிலையிலே அந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்போது பதில் கிடைக்கும்?
உயில் இருக்கிறதா இல்லையா என்பது யாருக்குமே இன்னும் தெரியாது. உயில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் சட்டம் நடைமுறைப்படுத்தும்.
அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன். இத்துடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கில் அடுத்து ஓர் இலங்கை செய்தி. இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் தாய்மார்களின் பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதிப்படுத்தும் மாநாடு ஒன்று சேவ் த சில்ட்ரன் அமைப்பின் ஒத்துழைப்புடன் கொழும்பில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இளைஞர் அபிவிருத்தி அகத்தின் ஆலோசகரான பொன் சச்சிவானந்தத்தை தொடர்பு கொண்டு அதன் முக்கியத்துவம் குறித்து கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய தாய்மாருடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வீடுகளில் விட்டு செல்லுகின்றார்கள். இவ்வாறு செல்லுகின்ற பொழுது இந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு மற்றும் நலன் மேம்பாடு சம்பந்தமான விடயங்களிலே அக்கறை செலுத்த வேண்டியிருக்கின்றது. சம்பந்தப்பட்டோடு இது தொடர்பாக அக்கறையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை ஈர்க்கும் வகையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் குறிப்பாக கிளிநொச்சி மற்றும் மலையத்தில் இனுவரலியா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட சிறுவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தது மிக முக்கியமான நிகழ்வாகும்.
இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட சிறுவர்களிடமிருந்து ஏதாவது கருத்துக்கள் அங்கு வெளியானதா?
ஒன்று வந்து முழுமையாக பெற்றோர் வந்து வெளிநாடு போவதை சிறுவர்கள் விரும்பவில்லை. ஓலை குடிசையாக இருந்தாலும் அந்த குடிசையிலே இங்கே வருகின்ற வருமானத்தை வைத்து தங்களை பராமரிக்க வேண்டும் என்ற கருத்தை சிறுவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதே வேளை அவ்வாறுதான் செல்ல வேண்டுமாக இருந்தாலும் பராமரிப்பதற்காக நியமிக்கப்படுகின்ற சிறியதாயோ அல்லது பொறுப்பானவர்களுக்கு இது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்று இங்கே கலந்து கொண்ட சிறுவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். தாய்ப்பாசத்துக்காக பிள்ளைகள் இயங்குகின்ற சூழல், அவருடைய மனோநிலை எவ்வாறு இருக்கும், அவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக இந்த பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த சிறுவர்கள் முன்வைத்திருந்தார்கள்.
இந்த மாநாட்டு முடிவில் அரசாங்கத்திடம் ஏதாவது பரிந்துரைகள் முன்வைக்கப்படுகின்றதா?
வெளிநாடு செல்லுகின்ற பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள், மற்றது சென்று திரும்பிய பிறகும் அந்த குடும்பங்களிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கான திட்டங்கள் உண்மையிலேயே குறிப்பாக இலங்கையிலே இல்லை என்பது இந்த மாநாட்டினுடைய இறுதி கட்டத்திலே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் நிதியம் உட்பட இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து இதற்கான சில முயற்சிகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு இறுதியான ஒரு கருத்தியல் முன்வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையிலே குறிப்பாக கலந்து கொண்ட ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தினுடைய பிரதிநிதி அரசாங்கத்தோடு இணைந்து குறுங்காலம் மற்றும் நீண்டகால திட்டங்களை இதற்காக நாங்கள் வடிவமைக்க வேண்டி இருக்கிறது என்ற கருத்தையும் அந்த இடத்திலே அவர் சொல்லி வைத்திருந்தார். அது மாத்திரமல்லாது வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுதும் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வந்ததும் பிற்பாலும் குடும்பங்களிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கண்காணிப்பதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. அரசாங்கம் உண்மையிலே பல்வேறு முயற்சிகளை செய்கின்றது என்பது வெளிப்படையான விடயமாக இருந்தாலும் அது வந்து கிராமத்திலே இருக்கிற இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று செல்வதில் பல்வேறு குழப்ப நிலைமைகள் இருப்பதை இந்த மாநாடு உணர்த்தி இருக்கிறது
என்றார் இளைஞர் அபிவிருத்தி அகத்தின் ஆலோசகர் பொன் சச்சிவானந்தம்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நேயர்களே, நீண்ட செய்தியரங்கம் காரணமாக இன்று இடம்பெற வேண்டிய நேயர் நேரம் நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும். இது லண்டன் பிபிசியின் தமிழ்வாசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.